Turn with me to Luke's Gospel, chapter 11.
Luke and verse 1.
There was a request that the disciples made to Jesus that all of us also must make.
இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் சீஷர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். அதை குறித்து இந்த பகுதி சொல்கிறது.
It says here in Luke 11 that they heard Jesus pray, and when he had finished, they said, Lord, teach us to pray.
இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்ததை சீஷர்கள் பார்த்தார்கள். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவர்கள் பிதாவிடத்திலே அவர்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தரும்படி கேட்டதை நாம் இந்த பகுதிகளில் பார்க்கிறோம்.
See, these disciples were about 30 years old and they had heard, for many years they had heard the Pharisees pray in the synagogues.
இந்த சீஷர்கள் அனைவரும் 30 வயது அதற்கு மேலானவர்கள். இவர்கள் இந்த வேத அவர்கள் ஆலயங்களிலே பரிசேயர்கள் ஜெபிப்பதை அநேக முறை
கேட்டிருக்கிறார்கள்.
அந்த ஜபங்களை பார்த்தால் அவைகள் மிகவும் சடங்காச்சாரமான ஒரு ஜீவனில்லாத ஜபங்களாக காணப்பட்டது.
But they heard Jesus pray. It was so different.
ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்ததை அவர்கள் கேட்டபோது அதில் ஒரு வித்தியாசம் இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்.
He was talking to someone so intimately, like a close friend.
அவர் யாரோ ஒருவரிடத்தில் தன்னுடைய ஒரு நெருங்கின நண்பரிடத்தில் பேசுவதை போல ஒரு உணர்வை அவர்கள் பெற்றார்கள்.
They had never heard anyone pray like that.
இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை அவர்கள் இதுவரையிலும் கேட்டதில்லை.
And they said, can you teach us to pray like that?
அப்பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கும் அதுபோல் ஜெபிக்க கற்றுத்தர முடியுமா என்று சொல்லி கேட்டார்கள்.
You know, when I hear so many Christians praying today,
நான் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் ஜெபிப்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
I am not here to judge anybody.
நான் யாரையுமே நியாயம் தீர்க்க வரவில்லை.
And I do not judge anyone.
நான் யாரையுமே நியாயம் தீர்ப்பதும் இல்லை.
But I wonder whether they are praying like Jesus prayed to the Father.
நான் என் மனதில் நினைப்பது உண்டு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடத்தில் ஜெபித்தது விதமாக ஜெபிக்கிறார்களா என்று எண்ணியது உண்டு.
In every area of our life, Jesus is our example.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்.
One of the great truths I discovered was that Jesus not only died for our sins.
நான் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்திற்கு மாத்திரம் மரிக்கவில்லை.
But he came to earth to show us how we should live.
நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு உலகத்தில் வந்ததை நான் தெரிந்து கொண்டேன்.
Let me show you a verse in Romans in chapter 5.
ரோமர் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
In Romans chapter 5,
ரோமர் 5வது அதிகாரம்
verse 10,
10வது வசனம்.
There are two things mentioned here.
இங்கு இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
One, when we were enemies of God.
ஒன்று, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நிகழ்வது.
And now, second, after we are reconciled and become friends with God.
நாம் இரண்டாவது முறையாக தேவனோடு ஒப்புரவான பின்பு நடப்பதை பார்க்க முடிகிறது.
When we were enemies, we were saved, we were reconciled to God through the death of his son.
நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தபோது அவருடைய குமாரனுடைய மரித்தல் மூலமாக தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம்.
That's not when we were friends, we were enemies.
அது நாம் அவரோடு கூட நண்பர்களாக இருக்கும்போது அல்ல, விரோதிகளாக இருக்கும்போது.
We were enemies of God. We must recognize that. So the Bible says,
நாம் தேவனுடைய சத்துருக்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
And when we were enemies, God sent his son to reconcile us to himself.
நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் தேவனோடு ஒப்புரவாகும்படி தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக அனுப்பினார்.
That's how we received Christ and we were reconciled to God.
அப்படித்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம்.
Then it says much more, now that we are reconciled, we will be saved by his life.
அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அவருடைய ஜீவன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம்.
We know what it is to be saved by his death.
நாம் அவருடைய மரணத்தின் மூலமாக மீட்கப்படுவது என்ன என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம்.
But here it says we shall be saved by his life.
ஆனால் இங்கு சொல்கிறது அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்வது என்ன என்று பார்க்கப் போகிறோம்.
What is the difference between being saved by his death and being saved by his life?
அவருடைய மரணத்தால் மீட்கப்படுவதும் அவருடைய ஜீவனால் மீட்கப்படுவதும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன?
Most Christians know what it is to be saved by his death.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவானவருடைய மரணத்தினால் மீட்கப்பட்டது தெரியும்.
Saved from hell.
இந்த நரகத்திலிருந்து மீட்கப்பட்டது தெரியும்.
Saved from eternal punishment.
இந்த நித்திய ஆக்கினிலிருந்து மீட்கப்பட்டது தெரியும்.
Saved by his death.
அவருடைய அந்த மரணத்தினால் மீட்கப்பட்டது தெரியும்.
But there is another salvation mentioned here.
ஆனால் இங்கு இன்னொரு இரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம்.
To be saved by his life.
அவருடைய ஜீவனால் மீட்கப்பட்டதை குறித்து இங்கு பார்க்கிறோம்.
The devil blinds people to the fact that we can be saved by his death.
பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி அவருடைய அந்த சத்தியத்தை அறியாதவன் நம்முடைய கண்களை குருடாக்கி போட்டிருப்பதை
பார்க்க முடியும். So the people in the world don't know that we can be saved by the death of Jesus Christ.
நாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தினால் மீட்கப்பட மாட்டோம்படுவதை குறித்து அறியாத வண்ணம் சத்ருவானவன் நம்மை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
And once you are saved by the death,
நாம் ஒரு இயேசுவின் அந்த மரணத்தின் மூலமாக மீட்கப்பட்ட பின்பு,
then the devil blinds us to the second thing, that we can be saved by his life.
இயேசுவின் அந்த ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவதை அறியாத வண்ணம் நம்முடைய கண்களை சத்ருவானவன் குருடாக்கி போட்டிருக்கிறான்.
My brothers and sisters, have you meditated on this verse?
என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்கள் தியானித்திருக்கிறீர்களா?
Jesus said, man shall not live by bread alone.
வேதத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், மனிதன் அந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல,
but by every word that proceeds from the mouth of God.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
We need to be saved by his death, we need to be saved by his life.
நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தால் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனாலும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
Through his blood he saved us by his death.
அவருடைய அந்த இரத்தமானது அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை தப்புவித்தது.
Through the Holy Spirit he saves us by his life.
இப்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் தன்னுடைய ஜீவனாலே நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார்.
And so that means that the Holy Spirit comes to produce in us the same life that Jesus had on this earth.
அதை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதை நம்மில் உற்பவிக்கிறவராக காணப்படுகிறார்.
We know that that was the most beautiful holy life that any man walked on this earth.
நமக்கு தெரியும், அதுவே மிகவும் அழகான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை.
The promise is that that same life can come into us.
இந்த வேத வசனம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது, அதே விதமான ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தருகிறார் என்று.
That means the life of Jesus will save me from the life of Adam which I am born with.
அப்படி என்று சொல்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நாம் ஆதாமுடைய ஜீவனிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கும் மீட்பதற்கும் அது உதவுகிறது.
All the bad habits we have got from the life of Adam.
நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா விதமான மோசமான குணாதிசயங்களும் ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு வந்தவை.
Even though we are born again,
நாம் ஒருவேளை மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்கலாம்.
This life of Adam is still there in our flesh.
ஆதாமுடைய அந்த வாழ்க்கையானது நம்முடைய மாம்சத்தில் இன்றும் காணப்படுகிறது.
And the Bible says the Holy Spirit is always fighting against that.
நம்முடைய வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அந்த மாம்சத்திற்கு எதிராக யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி.
But you have to cooperate with the Holy Spirit if you want to put that flesh to death.
அந்த மாமிசத்தை நாம் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஒத்துசைந்து நடக்க வேண்டும்.
If we cooperate with the Holy Spirit, then we will be saved by the life of Jesus.
நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒத்துசைந்து இருப்போம் என்று சொன்னால், அப்படியாக இருக்கும்போது இயேசுவானவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவோம்.
Romans chapter 8.
ரோமர் 8வது அதிகாரம்
tells us how we can be saved by the life of Jesus.
எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனால் நாம் மீட்கப்படுவோம் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லி தருகிறது.
This is not written to unbelievers.
இது அவிசுவாசிகளுக்கு எழுதவில்லை.
Verse 12 it says Romans 8:12 so then brethren, he is writing to believers.
இந்த 12வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் சகோதரரே என்று சொல்லி விசுவாசிகளுக்கு எழுதினதை நம்மால் பார்க்க முடிகிறது.
And what is he telling believers?
அவர் விசுவாசிகளுக்கு எதை சொல்கிறார்?
Supposing the Holy Spirit speaking to us this verse right now.
இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்தாவியானவர் நம்மத்தில் பேசுகிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்.
This is what he is saying.
இதுதான் இந்த பரிசுத்தாவியானவர் சொல்கிறார்.
Dear brothers,
சகோதரர்களே,
verse 13.
13வது வசனம்,
If you live according to the flesh, you will die.
அந்த வசனம் சொல்கிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்.
You will die.
நீங்கள் மரிப்பீர்கள்.
You remember what God told Adam, if you eat from that tree, you will die.
தேவன் ஆதாமை பார்த்து அந்த விருட்சத்திலிருந்து நீ சாப்பிட்டால் மரிப்பாய் என்று சொன்னது நமக்கு தெரியும்.
And you know what the devil said?
அப்படி என்று சொன்னால் சத்ரு என்ன சொல்வான் என்று நமக்கு தெரியும்.
You will not die, he told Adam.
அவன் என்ன சொன்னான், நீ மரிப்பதில்லை என்று சொல்லி ஆதாம் இடத்தில் சொன்னான்.
No, 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 you will not die.
ஆதாம் இடத்தில் மரிப்பதில்லை என்று சொல்லி சத்ருவான்.
So here also the Holy Spirit says, if you live according to the flesh, you will die.
இங்கு பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்.
And the devil is very quick to come and say, no, 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 you're a child of God, you will not die.
சத்ருவானவன் மிகவும் விரைவாக உடனே வந்து, நீ தேவனின் பிள்ளையாக இருப்பதால் சாக மாட்டாய் என்று சொல்வதை
But it says your brethren.
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரரே.
Not unbelievers.
அவர்கள் அவிசுவாசிகளுக்கு அவர் சொல்றார்.
Brethren.
சகோதரரே.
If you live according to the flesh, you will die.
மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது.
You know, Adam had a choice. Either I believe what God says or I believe what the devil says.
ஆதாமுக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் காணப்பட்டது. ஒன்று, தேவன் சொன்னதை நம்புவது, இல்லை என்று சொன்னால் சத்ருவானவன் சொல்வது.
We have the same choice.
நமக்கு முன்பாகவும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வைக்க.
Either believe what God says in his word or believe what the devil says in our ears.
தேவன் சொல்கிறதை நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள் என்பதை நாம் ஒருவேளை கேட்டிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பிசாசானவன் சொல்வதை நாம் கேட்கலாம்.
What is the next part of that verse 13?
அந்த 13வது வசனத்தின் இரண்டாவது பகுதி என்ன சொல்கிறது?
We don't have to live in the first part. We don't have to die.
இரண்டாவது பகுதி சொல்கிறது,
If by the spirit you put to death the deeds of the body, you will live.
ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
So the Holy Spirit is given to us to put to death these desires of Adam that are in our flesh.
பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆதாமின் மூலமாக நம்முடைய மாம்சத்தில் வரக்கூடிய இச்சைகளை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
We can say in one sentence that the whole life of Adam is centered in myself.
நாம் ஒரே வார்த்தையில் சொல்வோம் என்று சொன்னால், ஆதாமுடைய அந்த முழு வாழ்க்கையும் நமக்குள் மையப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும்.
Everything is how will it affect me, that's most important.
இவைகள் அனைத்தும் என்னை எப்படி பாதிக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
Not how is going to affect God or other people, how will it affect me.
இது தேவனையோ இல்லை பிற விசுவாசிகளையோ எப்படி பாதிக்கிறது என்பதல்ல, என்னை எப்படி பாதிக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
Every decision we take is like that.
ஒவ்வொரு முடிவுகளும் நாம் எடுப்பதும் அதை குறித்தே இருக்கிறது.
If I do this,
நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால்,
How will it help me?
அது எப்படி எனக்கு உதவியாக இருக்கும்?
How will it help my family?
இது எப்படி என்னுடைய குடும்பத்திற்கு உதவியாக
இருக்கும்? And I take a decision.
அதை வைத்து தான் நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம்.
Not how will it glorify God?
இது எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பதை வைத்தல்ல.
How will it fulfill God's purposes if I take this decision?
இந்த முடிவை எடுத்தால் எப்படி தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை வைத்து நான் முடிவெடுக்கவில்லை.
That's not how man thinks.
இப்படி மனிதன் யோசிப்பது கிடையாது.
The thinking of man of the life of Adam is how will everything affect me.
இந்த ஆதாமுடைய பின்காமியாகிய மனுஷனுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் என்னுடைய முடிவுகள் எப்படி என்னை பாதிக்கிறது என்பதை குறித்து இருக்கிறது.
How can I get some benefit from this?
நான் எப்படி இந்த காரியத்தின் மூலமாக ஒரு பலனை பெற முடியும்?
How can I get some pleasure from this?
எப்படி இதில் சில மகிழ்ச்சியை நான் பெற முடியும் என்பதை குறித்து இருக்கிறது.
Not how will it glorify God?
எப்படி அது தேவனை மகிமைப்படுத்தும் என்றல்ல.
It's all centered around myself.
என்னை குறித்து என்னை மையப்படுத்திய இந்த காரியங்கள் காணப்படுகிறது.
Even after we become Christians, after we become believers,
நாம் விசுவாசிகளாக மாறிய பின்பு,
we ask Jesus to come into our life,
இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் கேட்கும்போது,
forgive our sins,
நம்முடைய பாவங்களை மன்னிக்க நாம் கேட்கும்போது,
still our life is centered around ourselves.
அதற்கு பிற்பாடும் நம்முடைய வாழ்க்கை நம்மை மையப்படுத்தியே இருப்பதை காணலாம்.
As long as it is like that, always something will go wrong in our life.
இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ முற்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏதாவது ஒரு காரியம் தவறாக செல்வதை நாம் பார்க்க முடியும்.
That is the reason why so many problems come in the lives of believers.
இதுவே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருவதற்கு காரணம்.
Their life is centered around themselves.
அவருடைய வாழ்க்கை அவர்களை மையப்படுத்தியே இருக்கிறது.
That is the wrong center around which we are to live.
அது ஒரு தவறான ஒரு மையம், அதை நாம் முன்னிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
If you have studied geography,
நாம் ஒருவேளை பூகோளத்தை படித்திருப்போம் என்று சொன்னால்,
you know that for thousands of years man believed that the sun goes round the earth.
ஆயிரக்கணக்கான வருடங்கள் சூரியன் பூமியை சுற்றி வருவதை அந்த மனிதன் நினைத்திருந்தான், நம்பியிருந்தான்.
If you have not studied geography, you will believe that today also.
நீங்கள் பூகோளத்தை படிக்காமல் இருந்தீர்களால் அதே போல ஒரு நம்பிக்கையுடையவர்களாக
இன்றும்
நாம் பார்க்கும் போது அந்த சூரியனானது பூமியை சுற்றி வருவதைப் போலவே நமக்கு தெரிகிறது.
எவ்ரி டே,
ஒவ்வொரு நாளும்.
பட் தென் சம் பீப்புள் ட்ரைட் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் டிஸ்கவர்ட் இட்ஸ் நாட் ட்ரூ.
அப்பொழுது ஒரு சிலர் அதை தவறு என்று சொல்லி நிரூபித்து காண்பித்தார்கள்.
For many thousands of years, more than 5,000 years, all men thought the earth is the center of the universe.
அந்த 5,000 ஆண்டுகளாக மனிதர்கள் அனைவரும் இந்த பூமியே அந்த யூனிவர்ஸ் உடைய மையத்தில் இருந்ததாக அவர்கள்
தெரிந்தார்கள். The sun, everything going around the earth.
நட்சத்திரங்களும் சூரியனும் அந்த பூமியை சுற்றி வருவதாகவே அவர்கள்
எண்ணினார். We are the center.
நாம் அதற்கு மையமாக இருக்கிறோம்.
And so many scientific calculations all went wrong.
அப்பொழுது இருந்த எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான கணக்குகளும் தவறாக போனது.
You know why it was wrong?
ஏன் அது தவறாக போனது தெரியுமா?
Because they had the wrong center.
ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு தவறான மையத்தை அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக.
They thought the earth was the center. That was wrong.
அவர்கள் எல்லாரும் பூமி மையப்படுத்தி காரியங்கள் நடப்பதாக எண்ணினார்கள்.
And then about 700 years ago,
700 வருடங்களுக்கு முன்பாக,
some scientists decided to find out and discovered that this earth goes around the sun.
ஏதோ ஒரு விஞ்ஞானி இந்த பூமியை பூமியை மையமாக வைத்து எல்லாம் சுற்றுகிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள்.
The sun is the center.
இப்பொழுது சூரியனை மையமாக வைத்து,
and all the planets are going around the sun.
சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களும் இயங்குகிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள்.
And when they understood that,
அவர்கள் அதை பின்பு அறிந்து
கொண்டபோது
எல்லா விஞ்ஞானபரமான காரியங்களும் சரியாக மாறியது.
That is a picture of our life also.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக காணப்படுகிறது.
As long as a man lives with himself as the center,
எந்த ஒரு மனிதனும் தன்னை மையப்படுத்தி வாழ முற்படும் போது,
everything must revolve around me.
என்னை சுற்றியே காரியங்கள் நடக்கும் போது,
my wife must serve me.
என்னுடைய துணைவு எனக்கு பணி செய்ய வேண்டும்.
My children must make me happy.
என்னுடைய குழந்தைகள் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும்.
I go to a church, the church must serve me.
நான் போகிற ஆலயத்தில் எனக்கு அங்கீகாரம் இருக்க வேண்டும்.
And I must be happy.
நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
Everything is me, me, me.
நான், நான், நான் என்று சொல்லி என்னை மையமாக வைத்து பார்க்கும்போது,
That is the way to live a defeated, useless Christian life.
அதே தோற்கடிக்கப்பட்ட பயனற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நேராக நடக்கிறது.
God did not create man to be the center.
ஏனென்று சொன்னால் தன்னை மையப்படுத்தி வாழ தேவன் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை.
Just like he did not make the earth to be the center of the solar system.
எப்படி பூமியை அவர் அந்த பூகோளங்களுக்கு எல்லாம் மையமாக அவர் வைக்கவில்லையோ,
we are not supposed to be the center.
நாம் அதுபோல மையமாக இருக்க அழைக்கப்படவில்லை.
The root of all sin,
நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்,
is when we keep ourselves as center.
நாம் நம்மை மையப்படுத்துவதிலே அது ஆரம்பிக்கிறது.
All the conflict in marriages and all the fight in churches is because each person wants to be the center himself.
திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், ஆலயங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தன்னை மையப்படுத்தி காரியங்களை மனிதன் செய்ய முற்படும் போதே நடக்கிறது.
You know what Jesus came to do?
இயேசு கிறிஸ்துவர் எதை செய்ய வந்தார் தெரியுமா?
Not only to forgive our sins.
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மாத்திரமல்ல,
but to change the center in our heart.
நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நம்முடைய இருதயத்தில் இருந்த மையத்தை மாற்றுவதற்காகவே.
To say, I want to change you so that you are not the center of your life anymore.
உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்த நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு உன்னுடைய இருதயம் உன்னுடைய வாழ்க்கைக்கு மையமாக இருப்பது.
God will be the center.
கர்த்தரே உனக்கு மையமாக இருப்பது.
All your thoughts will revolve around God as the center.
உன்னுடைய எல்லா நினைவுகளும் தேவனை மையப்படுத்தியே இருக்கும்.
And you will not always think how is it affecting you, but how it will affect God.
நீ எப்பொழுதும் அது உனக்கு என்ன பயன்படுத்தும் என்பதை காட்டிலும் எப்படி தேவனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பிப்பாய்.
Now many of you have been believers for many years.
நம்மில் அநேகர் அநேக வருடங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம்.
Has this happened in your life?
நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறதா?
We have to be honest.
நாம் உண்மையான முறையில் அதை யோசித்து பார்க்க வேண்டும்.
I was born again at the age of 19.
19வது வயதில் நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றேன்.
It is 59 years ago.
59 வருடங்களுக்கு முன்பாக.
And for the first 16 years after being born again,
நான் மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்று 16 வருடங்கள்,
I was the center of my life.
நான் என்னை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன்.
And I was thoroughly defeated.
நான் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தினுடைய.
I was defeated in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்கடிக்கப்பட்டேன்.
I was defeated in my married life.
என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் தோற்கடிக்கப்பட்டேன்.
I was defeated in my thought life.
என்னுடைய சிந்தனைகளில் நான் தோற்கடிக்கப்பட்டிருந்தேன்.
Because I was the center of my life.
ஏன் என்று சொன்னால் என்னை நான் மையப்படுத்தி வாழ்ந்ததே அதற்கு காரணம்.
I don't want anybody hurt me.
என்னை ஒருவரும் காயப்படுத்தக்கூடாது.
I was always thinking what benefit can I get.
ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு என்ன பலன் இருக்கிறது.
Even when preaching, I want to get some honor.
நான் பேசும்போது பிரசங்கிக்கும் போது கூட எனக்கு ஒரு கணம் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தேன்.
Until God told me, you have to repent.
தேவன் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெளிவாக.
Repent of what?
எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்?
Repent of making yourself the center of your life.
என்னை மையப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எனக்கு உணர்த்தினார்.
And when I decided to do that,
நான் அதை செய்ய முற்பட்ட போது,
the center of my life changed from self to Jesus Christ.
என்னுடைய வாழ்க்கையின் மையம் என்னிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாறியது.
That is how that Jesus taught his disciples to pray.
அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவனவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
He said, Lord, teach us to pray.
அவர்கள் தேவனே எங்களுக்கு ஜெபம் ஜெபிக்க சொல்லி தாரும் என்றார்கள்.
Jesus said, prayer is not just saying things with your mouth.
இயேசு கிறிஸ்துவனவர் சொன்னார், உங்களுடைய வாயிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்வது மாத்திரம் ஜெபமாகாது.
I want to teach all of you to pray the way Jesus taught us to pray.
இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ அதை உங்களுக்கு நான் இன்று கற்றுத் தருகிறேன்.
That's what he taught me to pray 43 years ago.
43 வருடங்களுக்கு முன்பாக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இதன் மூலமாக எனக்கு கற்றுத் தந்தார்.
It's the prayer which Jesus taught in Matthew chapter 6.
மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இருக்கிறது.
First of all, he told us how not to pray.
அவர் முதலாவது எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்.
He said in verse 5, do not pray like the hypocrites.
5வது வசனத்தில் அவர் பரிசேயர்களை மாயக்காரரை போல் ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி சொன்னார்.
Because they pray to be heard by men.
அவர்கள் ஜெபிக்கும் போது பிறர் கேட்க அவர்கள் ஜெபிப்பார்கள்.
That is one of the fundamental problems in our prayer.
இது நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தவறாக காணப்படுகிறது.
To impress people how well we can pray.
நாம் பிறருடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நாம் நல்ல முறையில் ஜெபிக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக ஜெபிப்பதை காண முடிகிறது.
You don't believe me.
நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை.
You ask yourself when you pray in a meeting.
நீங்கள் ஒரு ஜெப கூட்டத்தில் ஜெபிக்கும் போது உங்களையே கேட்டு பாருங்கள்.
What are you thinking of?
நீங்கள் எதை குறித்து அப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Are you thinking of God?
நீங்கள் அப்பொழுது தேவனை குறித்து யோசிக்கிறீர்களா?
Are you thinking all what are these people thinking of my prayer?
இல்லை என்று சொன்னால் சக விசுவாசிகள் இந்த ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்கிறீர்களா?
Why is that?
ஏன் அது நடக்கிறது?
Because we are centered in ourselves.
ஏன் என்று சொன்னால் நாம் நம்மை மையப்படுத்தி இருப்பதே அதற்கு காரணம்.
Not what does God think of my prayer, but what do people think of my prayer?
தேவன் என்னுடைய ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை காட்டிலும் இருக்கக்கூடிய சக விசுவாசிகள் என்னுடைய ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்கிறேன்.
I was like that for many years.
நான் அப்படி பல வருடங்கள் காணப்பட்டேன்.
After being born again.
நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக வந்த பின்பும்
my life was defeated.
அதன் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கை தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது.
When we sing,
நாம்
when we sing, do we think is Jesus listening to me, or are we thinking how well we are singing?
நாம் பாடும்போது தேவன் நம்முடைய பாடலை கேட்கிறார் என்று சொல்லி நினைக்கிறோமா, இல்லை என்று சொன்னால் எவ்வளவு நேர்த்தியாக நாம் பாடுகிறோம் என்று சொல்லி?
How well do the people think I am singing here?
நான் எவ்வளவு அழகாக பாடுகிறேன் என்று சொல்லி சக விசுவாசிகள் நினைப்பார்கள் என்று யோசிக்கிறேனா?
How much our life is centered around ourselves even in the church service.
ஆலயத்தில் இருக்கும்போதும் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு என்னை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது.
The first thing Jesus said, when you pray, don't pray to impress people.
முதலாவது தேவன் சொன்ன காரியம், நீங்கள் ஜெபிக்கும்போது பிறரை திருப்திப்படுத்துவதற்காக ஜெபிக்க வேண்டாம்.
Go to your inner room, verse 6, and pray to your father in secret.
6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஜெபியுங்கள் என்று சொல்ல சொல்லுங்கள்.
You know that is the reason why we close our eyes when we pray.
அதுதான் நம்முடைய ஜெப வேளையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்பதற்கான காரணம்.
There is no law which says you must close your eyes when you pray.
எந்த ஒரு சட்டமும் நாம் ஜெபிக்கும் போது கண்களை மூட வேண்டும் என்று சொல்லி நமக்கு.
You can open your eyes and pray also.
நாம் கண்களை திறந்து கூட ஜெபிக்கலாம்.
But the reason we close our eyes,
நாம் எதற்காக நம்முடைய கண்களை மூடுகிறோம் என்று சொன்னால்,
is to obey this verse which says close the door.
இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும்படியாக உங்களுடைய கதவை பூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு நாம்
கீழ்ப்படியும்படியாக
இந்த பிற உலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய உலகத்திற்கு உங்கள் கதவை பூட்டும்படியாக.
In the meeting, I close my eyes.
இதுதான் என்னுடைய கண்களை மூடுவதற்காக.
And I shut off all the people here.
நான் இங்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் மறைத்து விடுகிறேன்.
I want to concentrate on my heavenly father.
நான் என்னுடைய பரலோக பிதாவை மாத்திரம் நினைத்து ஜெபிக்க விரும்புகிறேன்.
That is the reason why we close our eyes.
அதுதான் நாம் ஜெபிக்கும் போது கண்களை மூடுவதற்கான காரணம்.
Close your door.
உங்களுடைய கதவை பூட்டி.
And pray to your father in secret.
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி.
And your father who sees you in secret will reward you.
அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிக்கத்தக்கதாக.
Then another thing Jesus said how not to pray.
எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை குறித்து கிறிஸ்துவானவர் சொன்ன அடுத்த காரியம் ஏழாவது வசனம்.
When you are praying, don't keep on repeating the same thing.
நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரே காரியத்தை சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிக்காதீர்கள்.
You don't have to say the same thing 10 times.
ஒரே காரியத்தை 10 தடவை சொல்ல தேவையில்லை.
You may have to pray again many times.
அந்த காரியத்திற்காக மீண்டும் ஜெபிக்கலாம்.
For example, I pray today, I may have to pray again for it tomorrow and next week keep on praying.
அந்த ஜெபக்குறிப்புக்காக இன்று நாளை அடுத்த வாரம் கூட நாம் திரும்ப திரும்ப ஜெபிக்கலாம்.
I don't have to repeat the same thing now in a meaningless way.
ஒரு பொருள் படாத விதத்தில் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க தேவையில்லை.
And the other thing about prayer,
அடுத்த காரியம் ஜெபத்தை குறித்து,
it says in verse 7 last part, the Gentiles think that they will be heard because they speak many words.
அந்த அஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நினைக்கிறார்கள்.
Don't think if you pray for 1 minute God will not hear you.
நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபித்தால் தேவன் கேட்க மாட்டார் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்.
But if I pray for half an hour then God will definitely hear me.
நான் அரை மணி நேரம் ஜெபித்தால் நான் கேட்பதெல்லாம் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எதிர்பாராதீர்கள்.
That is how all the heathen people think.
அப்படித்தான் அஞ்ஞானிகள் எல்லா இடங்களிலும் ஜெபிக்கிறார்கள்.
We have to learn these lessons.
நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
But many Christians have not learned these elementary lessons how not to pray.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த துவக்க பள்ளிக்கான காரியங்களை ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள்.
Even after being believers for many years.
அவர்கள் விசுவாசிகள் ஆன பின்பும் அநேக வருடங்கள்.
Even though they read Matthew chapter 6 so many times.
மத்தேயு 6வது அதிகாரத்தை பலமுறை படித்திருந்த போதும் இதே காரியத்தை படிக்க
தவறிவிட்டார்கள்.
Why is that? ஏன் இப்படி நடக்கிறது?
Because we have this bad habit of reading something and not thinking what is written there.
ஏனென்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான காரியம் அந்த காரியங்களை படித்துவிட்டு அதை திரும்ப நினைத்தால் என்ன எழுதி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள நாம் தவறவிட்டு விடுகிறோம்.
You remember the Old Testament story where Elijah called all the false prophets to bring fire down from heaven.
எலியா பழைய ஏற்பாட்டிலே எல்லாவிதமான அந்த கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டு அந்த அக்கினி வானத்திலிருந்து விழும் என்று சொல்லி சொன்ன அந்த கதையை நீங்கள் நினைத்திருப்பீர்கள்.
850 false prophets and Elijah on the other side.
850 கள்ள தீர்க்கதரிசிகள் எலியா தனியாக ஒருவராய்
எதிர்த்தார்.
அவர்கள் குதித்து ஆர்ப்பரித்து அநேக மணிக்கணக்காக அவர்கள் தேவனை அழைத்தார்கள்.
Today also there are many Christians who jump and shout and scream and yell for many many hours.
இன்று கூட अनेक கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடிகிறது குதித்து ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது.
But if there's no answer from heaven, what is the use?
பரலோகத்திலிருந்து எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஜெபத்தினால்
பயன் என்ன? And they stopped.
அவர்கள்
there was no answer.
அந்த பலன் பதில் கிடைக்காத போனது அவர்கள் நிறுத்தினார்.
All the prophets of Baal they stopped praying.
எல்லா விதமான அந்த கள்ள தீர்க்க தரிசிகளும் அவர்கள் ஜெபித்த
ஒன்று
ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் அதை படிக்கலாம். அவர் அங்கு ஒரே ஒரு மணித்துளி ஜெபித்தார். ஒரே ஒரு மணித்துளி ஜெபித்தார்.
அதோடு
அவர் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக அவர் ஜெபித்ததை இங்கு பார்க்க முடிகிறது. வானத்திலிருந்து அக்கினி வந்து.
You see brothers, what we learn there is not how long you pray.
நாம் இங்கு பார்ப்பது எவ்வளவு நீண்ட ஒரு ஜெபம் நாம் பண்ண வேண்டும் என்பதை குறித்தல்ல.
How did Elijah get a prayer answered in 1 minute?
எப்படி எலியா அந்த ஒரு நிமிடத்தில் தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றார் என்று நாம்
கற்றுக்கொள்கிறோம். Because his life was centered in God.
ஏனென்று சொன்னால் எலியாவின் வாழ்க்கை தேவனை மையப்படுத்தி காணப்பட்டது.
He told Ahab, I live before God's face.
அவர் ஆகாபிடத்தில் சொன்னார், இயேசுக்கு அந்த தேவனின் முன்பாக அவர் விரும்புகிற வண்ணமாய் நான் வாழ்கிறேன்.
And he prayed with faith.
அவர் விசுவாசத்தோடு கூட அங்கு ஜெபித்ததை
பார்த்தார். God will answer me.
என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
He did not seek his own honor, he sought the glory of God.
எலியா அங்கு தனக்கு அங்கீகாரத்தை தேடவில்லை, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை தேடவில்லை.
So he did not need many words.
அங்கு அவனுக்கு அதனால் அநேக வார்த்தைகள் தேவைப்படவில்லை.
So Jesus said another reason why you don't have to use many words is verse 8, because your father knows what you need even before you ask him.
ஏன் நாம் அநேக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதை இங்கு 8வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பிதா நாம் வேண்டுவதற்கு முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து.
You may say, if my father knows what I need before I ask him, then why should I ask him for anything?
நான் கேட்பதற்கு முன்பாகவே என்னுடைய பிதா எனக்கு என்ன வேண்டும் என்று அறிந்திருப்பார் என்று சொன்னால் நான் எதற்காக கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நினைப்பீர்கள்.
Because he wants us to have the joy of being a co-worker with him in the work.
ஏன் என்று சொன்னால் தேவன் அவரோடு கூட இணைந்து நாம் காரியங்களை பெற்றுக் கொள்வதில் இருக்கிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி.
He can do his work without our help very easily.
நம்முடைய உதவி இல்லாமல் தேவனால் காரியங்களை செய்ய முடியும்.
There are thousands of angels who would be ready to preach the gospel all over the world if God says one word to them.
ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கிப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள்.
They can do a better job than us.
நம்மை காட்டிலும் அவர்கள் நேர்த்தியான ஒரு வேலையை செய்ய முடியும்.
Why don't the angels come and preach the gospel?
ஏன் இந்த தேவதூதர்கள் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை?
You know, in the New Testament, once there was a man called Cornelius in Acts chapter 10 praying to God, not knowing who the true God is.
நாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியோ யார் மெய்யான தேவன் என்று அறியுவதற்கு முன்பாக தேவனை நோக்கி ஜெபித்ததை பார்க்கிறோம்.
And God heard him.
தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார்.
And sent an angel.
ஒரு தேவ தூதனை அவனிடத்தில் அனுப்பினார்.
That angel knew the whole story of the gospel.
அந்த தேவதூதனுக்கு அந்த சுவிசேஷத்தில் இருந்த முழு கதையும் தெரிந்தது.
He knew Christ died for the sins of the world.
அந்த தேவதூதனுக்கு கிறிஸ்து உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார்.
Christ rose up from the dead.
இயேசு கிறிஸ்துவானவர் மரித்ததிலிருந்து மீண்டு எழுந்தார் என்று தெரிந்திருந்தது.
He knew if you believe in the Lord Jesus Christ you will be saved.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்பது அந்த சீஷனுக்கு அந்த தேவதூதனுக்கு தெரிந்திருந்தது.
Why didn't he tell Cornelius that?
ஏன் அந்த தேவதூதன் அந்த காரியத்தை கொர்நேலியுவிடத்தில் சொல்லவில்லை?
He said send for Peter.
பேதுருவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னதை நாம்
பார்க்கிறோம். Peter will take 3-4 days to come.
ஒரு 3 நாட்கள் பிரயாணப்பட்டு தான் பேதுரு வர வேண்டும்.
Why call Peter when angel knows the whole gospel himself?
எதற்காக பேதுருவை அழைக்க வேண்டும் தேவதூதனுக்கு எல்லாம் தெரிந்திருந்த போது?
Have you ever thought about that?
அதை குறித்து ஒரு எப்போதாவது யோசித்திருக்கிறேன்.
I'm sure the angel could have preached better than Peter.
எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த தேவதூதன் பேதுருவை காட்டிலும் நல்ல முறையில் ஒருவரை பிரசங்கித்திருக்க.
Because angel was sinless.
ஏன் என்று சொன்னால் தேவதூதன் பாவமற்றவன்.
You know why?
ஏன் தெரியுமா?
One reason.
ஒரே ஒரு காரணம்.
The angel had no personal experience of forgiveness through the blood of Jesus Christ.
ஏன் என்று சொன்னால் அந்த தேவதூதனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலம் அடையக்கூடிய அந்த மீட்பை குறித்த தனிப்பட்ட சொந்த அனுபவம் இல்லாதிருந்தது.
He could not say to Cornelius, this is what Jesus did for me.
அந்த தேவதூதனுக்கு ஒருநிலைய விடத்தில் இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்ல முடியாத ஒரு
நிலை. Peter could say that.
பேதுரு மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்ல முடியும்.
That is why God asks you and me to preach the gospel.
அதனால் தான் தேவன் உங்களையும் என்னையும் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க.
Because we can say something the angels in heaven cannot say.
ஏன் என்று சொன்னால் அந்த பரலோகத்தில் காணப்படக்கூடிய தேவதூதர்கள் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியும்.
I was a sinner but this is what Jesus did for me.
நான் பாவியாக இருந்தேன், இதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்ல முடியும்.
So God wants us to cooperate with him in his work. That's why he uses us.
ஏன் என்று சொன்னால் தேவன் அவரோடு கூட இணைந்து நாம் காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதனால தான் நம்மை
அழைக்கிறார். So then this is the prayer Jesus taught.
இப்பொழுது தேவன் இந்த மாதிரி ஜெபத்தை தான் நமக்கு
கற்றுத்தருகிறார்.
9வது வசனம்.
He said when you pray like this.
நீங்கள் ஜெபிக்கும்போது இவ்விதமாய் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்.
First of all,
முதலாவது,
before you make any request,
எந்த ஒரு தேவையையும் முன்வைக்கும் முன்னாக,
say our father who art in heaven.
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
This is how he taught us to pray.
இப்படிதான் அவர் ஜெபிக்க கற்றுக்கொடுத்தார்.
Now, in the Old Testament, they didn't pray like that.
பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் இப்படி ஜெபிக்கவில்லை.
They would pray, O Lord God Almighty.
அவர்கள் சர்வவல்ல பிதாவே என்று ஜெபித்தார்கள்.
Maker of heaven and earth.
வானத்துக்கும் பூமிக்கும் தேவனே என்று அழைத்தார்கள்.
They could only call him Lord or God.
அவர்கள் கர்த்தாவே தேவனே என்று சொல்லிதான் அழைத்தார்கள்.
They, nobody in the Old Testament could ever look up and say Father.
அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த யாரும் தேவனை பிதாவே என்று சொல்லி அழைக்கவில்லை.
Not John the Baptist.
யோவான் ஸ்நானகன்.
Not Elijah.
எலியா அல்ல.
Nobody.
யாருமே அப்படி அழைக்கவில்லை.
The first person who came to earth and called God Father was Jesus Christ.
முதலாவது ஒருவர் தேவனை பிதாவே என்று சொல்லி அழைத்தார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவானவரே.
Do you know what an honor that is?
அது எவ்வளவு ஒரு கனமான காரியம் தெரியுமா?
The Old Testament God was like the CEO of a big company.
ஒருவேளை அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய CEO போல தேவன் காணப்பட்டார்.
You can't walk into the manager's office.
நாம் அப்படிப்பட்ட ஒரு மேலதிகாரியின் அலுவலகத்திற்குள்ளாக நாம் செல்ல முடியாது.
No, you got to get permission and sometimes many people work in a factory for years. Never talk to the manager even once.
நாம் அப்படிப்பட்ட மேலதிகாரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முன்பாக அதற்கு அனுமதி வாங்க வேண்டும். பல வருடங்களாக அநேக அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் மேலதிகாரிகளை பார்த்தது கூட
never seen him.
ஒருபோதும் பார்த்தது கிடையாது.
His little child can walk into his office anytime and talk to him.
ஆனால் அந்த மேலதிகாரியுடைய சின்ன குழந்தை கூட எந்த வேளையிலும் அங்கு கடந்து சென்று அவரை பார்க்க முடியும், பேச முடியும்.
We have to see what a tremendous change happened because Jesus died and rose again.
இயேசு கிறிஸ்துவனவர் மரித்து மீண்டும் உயிர்த்ததனால் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அவர்கள் ஏற்பட்டது.
I can walk into God's presence and say Father.
நான் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து சென்று பிதாவே என்று அவரை அழைக்க முடியும்.
Because I know he loves me.
என்னென்று சொன்னால் அவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும்.
First thing you must remember when you go to God in prayer is that he loves you as your father.
முதலாவது நாம் தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிதாவை போல் அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை குறித்து நான் அறிந்திருக்க வேண்டும்.
And he said if earthly fathers know how to give good things to their children, how much more your heavenly father will give good things to those who ask him.
அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எவ்வளவு விசேஷித்த காரியங்களை நமக்காக செய்வார் என்று சொன்னார்.
That he said in Matthew 7 verse 11.
இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
How much more
எவ்வளவு அதிகமாக
your heavenly father will give good things to those who ask him.
உங்களுடைய பரலோகத்தில் உள்ள பிதா உங்களுக்கு எவ்வளவு நல்ல காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று
if you ask him
நீர் அவர்களை கேட்டீர்கள் என்று சொன்னார்.
If you don't ask him you don't get it.
ஒருவேளை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் பெற்றுக் கொள்ள மாட்டோம்.
The best earthly father
உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிதாக்கள்
according to this verse is evil compared to God.
இந்த வசனத்தின் படி பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் கெட்டவர்கள்.
Listen to that.
இதை கவனியுங்கள்.
Matthew 7:11.
7வது அதிகாரம் 11வது வசனம்.
The best earthly father is evil compared to the goodness of God.
நல்ல உலகபரமான பிதாக்கள் இங்கு பொல்லாதவர்களாக, அதாவது பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
God is so good and so loving.
தேவன் மிகவும் நல்லவர், மிகவும் நேசிக்கத்தக்கவர்.
When you compare his goodness with a good earthly father,
அவருடைய அந்த நல்ல காரியங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிதாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது
that good earthly father looks evil.
உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிதாக்கள் பொல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள்.
Why did he teach us that?
ஏன் அவர் அதை நமக்கு கற்றுத் தருகிறார்?
So that you never doubt that God is a good God.
இதன் மூலமாக நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்பதை குறித்த எந்த ஐயப்பாடும் நமக்கு வராது.
Even when something happens to us which we can't understand or explain.
நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நமக்கு புரியாமல் நம்மால் அதை விளக்கி சொல்ல முடியாத காரியம் நடந்தாலும் கூட.
You remember the story of Job, how in one day he lost all his 10 children.
யோபுடைய கதை நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஒரே நாள் தன்னுடைய 10 குழந்தைகளையும் இழக்க கொடுத்தான்.
And not only his 10 children, he lost all his property and his business.
அந்த 10 குழந்தைகளை மட்டுமல்ல அவனுக்கு இருந்த சம்பாத்தியங்கள் அனைத்தையும் அவன் இழக்க கொடுத்தான்.
And you know what he did?
அவன் என்ன செய்தான் தெரியுமா?
He worshiped God. He says God has every right. He gave, he can take away.
அவன் தேவனை ஆராதித்தான். அவர் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தார் என்று சொல்லி தேவனை அவன் ஆராதித்ததை
My God knows everything of what is happening to me.
என்னுடைய தேவன் எனக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து அறிந்திருக்கிறார்.
Even though he did not know God as a father in those days.
அவன் தேவன் தேவனை பிதாவாக அவன் அறியாதவனாக
இருந்த
அதை அவன் அறியாமல் இருந்த போதிலும் அப்படி அவனால் சொல்ல முடிந்தது.
How much more we should be able to see God as our loving father.
அப்படி என்று சொன்னால் நம்முடைய பிதா எவ்வளவு நல்ல தேவன் என்பதை அறிந்த நாம் எப்படி சொல்ல வேண்டும்?
My dear brothers and sisters,
என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே,
if you want to learn how to pray,
நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான விதத்தில் ஜெபிக்க
வேண்டும். First lesson is this.
முதலாவது காரியம்,
you must be convinced that God is a loving father who desires the best for you in every area.
நம்முடைய பிதாவானவர் நம்மை மிகவும் நேசிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மையானவைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கிறவர் என்பதை குறித்த ஒரு உறுதி நமக்கு.
There are some things we may not be able to explain.
அதில் சில காரியங்கள் ஒருவேளை நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கலாம்.
You know, we read Paul had a thorn in his flesh. He didn't know why God didn't take it away.
பவுலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அதை ஏன் தேவன் எடுத்து போடவில்லை என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை.
I believe it was some type of sickness he had.
நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்தது.
Nobody likes sickness.
யாருக்குமே அந்த மாதிரி வியாதி ஒருவேளை
பிடிக்கல. Paul did not like it.
பவுலுக்கு அது பிடிக்காமல் இருந்தது.
He prayed, you read in 2 Corinthians 12, he prayed and prayed and prayed, Lord take it away.
2 Corinthians 12 அதிகாரத்திலே அவன் மீண்டும் மீண்டும் அதை தேவன் எடுத்து போட சொல்லி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம்.
And God said no.
அங்கே தேவன் சொன்னார் இல்லை.
Does a loving father say no when you want him to take away a sickness?
நேசிக்கிற தகப்பன் அந்த நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது இல்லை என்று சொல்வாரா?
Yeah.
சொல்வார்.
Why?
ஏன்?
Because he said, Paul, through this sickness something good is going to happen to you.
இந்த ஒரு வியாதியின் மூலமாக உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார்.
You are in great danger of becoming proud.
நீ ஒருவேளை இந்த நோய் வராமல் இருந்தால் பெருமைக்குள்ளாக தள்ளப்படக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது.
I am using you so mightily, God says.
நான் உன்னை பெரிய வல்லமையாக பயன்படுத்துகிறேன்.
You are writing scripture.
நீ அநேக நிருபங்களை எழுதுகிறாய்.
Raise the dead. You raise up dead people.
மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறாய்.
Heal sick people.
அந்த நோயாளிகளை
குணப்படுத்துகிறாய்.
பிசாசுகளை துரத்துகிறாய்.
எஸ்டாப்லிஷ் சர்ச்சஸ்.
ஆலயங்களை நிறுவுகிறாய்.
ரிட்டன் ஸ்கிரிப்சர்.
என அநேக வசனங்களை எழுதுகிறாய்.
காட் அப் டு ஹெவன்.
பரலோகத்தின் மூன்றாவது வனமுறை எடுத்துக்கொள்ளப்பட்டாய்.
Which other people have not experienced.
மற்றவர்கள் யாரும் அதை அனுபவிக்கவில்லை.
Paul, you are in danger of becoming proud.
நீ அப்படி இருப்பதன் மூலமாக பெருமைப்படக்கூடிய ஒரு அபாயம் உனக்கு இருக்கிறது.
I'm going to give you a little thorn.
அதனால் உனக்குள்ளாக ஒரு முள்ளை நான் கொடுத்திருக்கிறேன்.
Your balloon is becoming bigger and bigger and bigger and going up.
அந்த பலூன் பெரிதாகி மேலே எழும்பும் போது
I'll put a little thorn there.
ஒரு சின்ன முள் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது.
And it'll come down to the earth.
அது கீழே தரைக்கு நேராக வருவதை அறியும்.
Then I can use you.
அப்பொழுது நான் உன்னை பயன்படுத்த
முடியும். Because God can never use a proud man.
ஏன் என்று சொன்னால் தேவன் பெருமையுள்ள யாரையுமே பயன்படுத்த முடியாது.
There are many people whom God has used mightily. They became proud and they fell.
தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின அநேக தேவ மனிதர்கள் பெருமைப்பட்டதன் மீதமாக விழுந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம்.
I know many preachers.
எனக்கு அநேக அந்த பிரசங்கிமாரை தெரியும்.
Started so well.
நல்ல ஒரு உன்னதமான துவக்கத்தை துவங்கியவர்கள்.
And then God used them. And they became proud.
தேவன் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர்கள் பெருமைக்கு உள்ளாக போனார்கள்.
And then they went down.
அவர்கள் அதன் பின்பாக வீழ்ந்து போனதை நான் அறிந்திருக்கிறேன்.
I've seen that happen to so many people in my lifetime.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேகம் பேருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை பார்த்திருக்கிறேன்.
That could have happened to Paul also.
ஒருவேளை அது பவுலுக்கு கூட நேர்ந்திருக்கலாம்.
God pricked that balloon and it came down to the earth.
தேவன் அந்த பலூனை அது துளைத்ததன் மூலமாக அது தரைக்கு கீழே வந்ததை
பார்த்தேன். Thorn in his flesh.
நான் அவருடைய மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது.
And when he realized that,
அவர் அதை அறிந்தபோது,
he said, "Thank you, Father."
அவர் பிதாவை துதித்ததை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
That is a good gift you gave me.
எனக்கு ஒரு நல்ல பரிசு கிடைத்தது என்று சொல்லி.
A loving father gives only good gifts.
ஒரு நேசமுள்ள தகப்பன் எப்பொழுதும் ஒரு நேர்த்தியான நல்ல பரிசு.
And not only Paul.
பவுல் மாத்திரமல்ல.
The other wholehearted person in the Bible was Timothy.
நாம் பார்க்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு விசுவாசி என்று சொன்னால் தீமோத்தேயு.
Timothy also had a problem.
தீமோத்தேயுவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது.
He had a stomach problem.
அவனுக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்தது.
It was so bad he never got healed.
அவனுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அவன் விடுதலை பெறவே இல்லை.
You read that sometime in 1 Timothy 5 23.
1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் படிக்கலாம்.
Frequently he was having stomach problems.
அவனுக்கு அடிக்கடியாக அந்த வயிற்று பிரச்சனை வந்ததை பார்க்கிறோம்.
Paul prayed for him, I'm sure.
பவுல் அவனுக்காக ஜெபித்திருப்பான் என்பது எனக்கு நிச்சயம்.
Not healed.
குணப்படுத்தப்படவில்லை.
He again laid hands on him and prayed for him.
பவுலை மீண்டும் கரத்தை வைத்து அவனுக்காக ஜெபித்திருக்கலாம்.
Not healed.
அவன் குணப்படுத்தப்படவில்லை.
This man who is the most wholehearted co-worker of Paul.
பவுலோடு கூட ஒத்துசைந்து ஊழியம் செய்த ஒரு
மனிதன்,
அவனுடைய அந்த மாம்சத்திலும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது.
Frequent stomach problem.
இது அவனுக்கு அடிக்கடி வரக்கூடிய வயிற்றின் பிரச்சனையாக இருந்தது.
If you have frequent stomach problems, you know what a problem that can be for you.
உங்களுக்கு இருக்க அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அது எதனால் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
Pray and pray and pray, get some man of God to pray for you, nothing happens.
ஒருவேளை நீங்கள் ஜெபித்து 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 ஒரு தேவனுடைய மனிதனையும் அழைத்து ஜெபித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொன்னால்,
and finally Paul said,
கடைசியாக பவுல் சொல்கிறார்,
டேக் சம் மெடிசன்,
நீ மருந்து எடுத்துக்கொள் என்று சொல்லி.
ஃபார் சம் ரீசன் காட் இஸ் நாட் ஹீலிங் யூ.
ஏதோ ஒரு காரணத்தினால் தேவன் அவனை குணப்படுத்தவில்லை.
ஐ திங்க் ஐ நோ தி ரீசன்.
எனக்கு அந்த காரியம் தெரிந்தது என்று சொல்லி.
சோ தட் டிமோத்தி டசன்ட் பிகம் ப்ரவுட்.
என்னது சொன்னா தீமோத்தேயும் பெருமைக்குள்ளாக சொல்ல வேண்டும்
என்று. பவுல் செட் திஸ் இஸ் மை பெஸ்ட் கோ-வொர்க்கர்.
என்னென்று சொன்னால் பவுல் தீமோத்தேயை தனக்கு மிகவும் பிரியமான ஊழியக்காரன் உடன் உழையாள் என்று சொல்கிறார்.
சம்டைம்ஸ் எ லவ்விங் ஃாதர் does some things which we can't understand.
ஒருவேளை சில வேளைகளில் நமக்கு மிகவும் பிரியமுள்ள நம்முடைய பிதா நம்முடைய வாழ்க்கையில் பண்ணக்கூடிய காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை.
But it's for our good.
எல்லாம் நன்மைக்காகவே அவர் செய்கிறார்.
So when we come to God in prayer, the first thing we have to bear in mind is he is my father.
நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வரும்போது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அவர் என்னுடைய பிதா.
Before I understood this fully,
நான் இதை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக,
whenever I prayed, I would say, Lord.
நான் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவனே என்று சொல்லுவேன். ஓ கர்த்தாவே என்று சொல்லி ஜெபித்தேன்.
Oh Lord.
ஓ கர்த்தாவே என்று சொல்லி ஜெபித்தேன்.
Then I said, Jesus said, pray Father.
அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
Now when I pray,
நான் இப்பொழுது ஜெபிக்கும் போது,
I say Father.
நான் இப்பொழுது பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
He is my Lord.
அவர் என்னுடைய கர்த்தர்.
Sometimes I may say Lord, but most of the time I say Father.
நான் சில வேளைகளில் கர்த்தாவே என்று சொல்கிறேன், நான் அநேக வேளைகளில் அவரை பிதாவே என்று சொல்லி அழைக்கிறேன்.
You ask yourself.
நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள்.
When you pray, what is the first word coming out of your mouth?
நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாயிலிருந்து முதலாவது எந்த வார்த்தை வருகிறது?
Do you call him Father?
நீங்கள் அவரை பிதா என்று அழைக்கிறீர்களா?
Daddy?
டாடி என்று சொல்லி அழைக்கிறீர்களா?
That's how we are supposed to pray.
நாம் அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
You can say, but isn't he Lord?
நாம் நம்முடைய அதை கர்த்தாவே என்று சொல்ல வேண்டாமா என்று
கேட்கலாம். He is Lord. You can call him Lord also.
அவர் கர்த்தர் தான், அவர் கர்த்தர் என்று அழைக்கப்பட
வேண்டும். But if you always call him Lord, there's something wrong.
எப்பொழுதும் அவரை கர்த்தாவே தேவனே என்று சொல்லி நாம் அழைப்போம் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது.
We must call him Father.
நாம் அவரை பிதாவே என்று சொல்லி அழைக்க வேண்டும்.
He wants us to know him intimately.
நாம் அவரை மிகவும் நெருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார்.
If you are really born again,
நாம் உண்மையாக அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருப்போம்.
Develop the habit of praying saying Father.
பிதாவே என்று சொல்லி அழைத்து ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும்.
Daddy
என்று சொல்லி
அழைக்க வேண்டும். That is how our children call us.
இப்படித்தான் நம்முடைய குழந்தைகள் நம்மை அழைக்கிறார்கள்.
If my son came to me,
ஒருவேளை என்னுடைய மகன் என்னிடத்தில் வந்து,
and said, Mr. Poonen, can I talk to you?
ஒருவேளை மிஸ்டர் பூனன், நான் உங்களிடத்தில் பேசலாமா என்று சொல்லி கேட்பான் என்று சொன்னால்,
I say, why are you talking to me like that?
நான் கேட்பேன், ஏன் இப்படி என்னிடத்தில் பேசுகிறாய் என்று சொல்லி.
And he said, isn't that your name?
அவன் ஒருவேளை இதுதானே உங்கள் பெயர் என்று சொல்லி.
Yeah, that is my name, but you don't call me Mr. Poonen.
அதுதான் என்னுடைய பெயர், ஆனால் நீ அப்படி அழைக்க தேவையில்லை என்று சொல்லி சொல்வேன்.
I'll think he's angry with me. Why is he calling me?
நான் நினைப்பேன், அவனிடத்தில் ஒருவேளை கோபமாக இருக்கிறான் என்று சொல்லி நினைப்பேன்.
He calls me Daddy.
அவன் என்னை டாடி, பிதா, அப்பா என்று சொல்லி அழைப்பான்.
And now God is my father, I call him Daddy.
இப்பொழுது தேவன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார், அதனால் நான் அவரை பிதாவே என்று அழைக்கிறேன்.
My son doesn't have to be perfect to call me Daddy.
என்னுடைய மகன் என்னை டாடி என்று அழைப்பதற்கு அவன் நேர்த்தியானவனாக இருக்க அவசியம்.
No, I don't have to be perfect.
அவன் அப்படி நேர்த்தியாக இருக்க வேண்டிய அவசியம்.
I don't have to be perfect to call God my father.
நானும் அப்படி என்னுடைய தேவனை பிதாவே என்று அழைப்பதற்கு நேர்த்தியாக இருக்க அவசியம்.
Learn to obey what Jesus said, call him Father.
முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதை கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், அவரை பிதாவே என்று அழையுங்கள்.
And secondly,
இரண்டாவது,
our Father who art in heaven.
பரலோகத்தில் இருக்கிற பிதாவே,
one who has got control of the whole universe.
ஒருவர் இந்த முழு அந்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்.
So when we come to pray, the first thing you need to learn is how much God loves you.
முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவு தேவன் நம்மை நேசிக்கிறார்.
The second thing you need to learn is that you're praying to someone who can solve every problem you ever have.
நாம் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் ஜெபிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு தீர்வு காண்கிறவர்.
Any problem you have,
நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும்
he can solve it.
அவர் அதை தீர்வு
because he is not just my father, he is my father who is in heaven.
அவர் என்னுடைய பிதா மாத்திரமல்ல பரமண்டலங்களில் இருக்கிற என்னுடைய பிதா.
So there are two things.
அங்கு இரண்டு காரியம்.
He is my father.
அவர் என்னுடைய பிதா.
So he loves me so much.
அதனால் அவர் என்னை மிகவும்
நேசிக்கிறார். He is in heaven. So he can do everything.
அவர் அந்த பரமண்டலங்களில் பரலோகத்தில் இருப்பதனால் எல்லா காரியத்தையும் அவர்
செய்ய முடியும். These are the two things on which my faith is based.
இந்த இரண்டு காரியங்களை மையப்படுத்தி தான் என்னுடைய விசுவாசம் காணப்படுகிறது.
Nobody in the Old Testament could pray like that.
அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெபம் தேவையில்லை.
The Bible says the Holy Spirit comes into our hearts and cries out, Daddy, Abba.
நம்முடைய வேதத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது பெருமூச்சுகளோடு கூட அப்பா பிதாவே என்று சொல்லி அழைப்பதை நாம் பார்க்க முடியும்.
I find that many believers have not developed this simple habit.
நான் பார்த்திருக்கிறேன் அநேக விசுவாசிகள் இந்த ஒரு எளிமையான ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை.
This is elementary kindergarten lesson for the Christians.
இது ஆரம்ப பள்ளி துவக்க பள்ளியில் காணப்படக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை
போன்றது. But we have forgotten it.
நாம் அதை மறந்து விட்டோம்.
When we come to prayer with so much of doubt,
நாம் ஜெபிக்க வரும்போது அநேக ஒரு சந்தேகங்களோடு கூட வருகிறோம்.
Does God care for me?
தேவன் என்னை குறித்த கரிசனையுடையவராக
இருக்கிறார். Does he know what problem I'm going through now?
நான் என்ன பிரச்சனைகளோடு கூட போய்க்கொண்டிருக்கிறேன் என்று அவர்
Does he know what all I'm facing in my family?
என்னுடைய குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கிறேன் என்று அவருக்கு தெரியுமா?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Pray our Father who art in heaven.
நீங்கள் ஜெபிக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று சொல்லி ஜெபித்து பழகுங்கள்.
But make sure your conscience is clear.
நீங்கள் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறதா என்று
பாருங்கள். It says in Psalm 66.
சங்கீதம் 56.
No, 66.
66வது சங்கீதம்.
Verse 18.
18வது வசனம்.
That if there is sin in my heart, God will not hear me.
என்னுடைய இருதயத்தில் பாவம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் என்னை கேட்க மாட்டார் என்று சொல்லி.
Very important verse.
முக்கியமான ஒரு வசனம்.
Psalm 66 verse 18.
66வது சங்கீதம் 18வது வசனம்.
If there's sin in your heart, God will not hear me.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
It's like you know your smartphone, the signal is gone.
இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த புதிய தொலைபேசியில ஒருவேளை அந்த அலைவரிசை கிடைக்கலன்னா
you know you look at the phone and there's no signal.
அதை பார்க்கும்போது அதில் தொடர்பு இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம்.
Whatever it is that etisalat or something, signal is not there.
Etisalat ன்னு சொல்லி ஒருவேளை எழுதி இருக்கலாம், ஆனால் அந்த தொடர்பு எல்லைக்குள் நாம் இருப்பதை கண்டுகொள்ள முடியாது.
No bars.
அங்க அந்த அடையாளம் இல்லை என்று சொன்னால்
you pray to God, it's not going.
நாம் ஒருவேளை அதில் நாம் தேவனோடு கூட ஜெபிப்போம் என்று சொன்னால் அது போக முடியாத ஒரு நிலை.
Why is the signal gone?
ஏன் அந்த தொடர்பு எல்லைக்கு நாம் வெளியே போய்விட்டோம்?
Some sin in your life.
நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம்
Something you have not confessed.
நாம் அறிக்கை பண்ணாத ஏதோ
Something you have not set right.
நாம் ஏதோ ஒரு சரி செய்யாத பாவம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால்
Somebody you have not forgiven.
நாம் யாரையோ ஒருவரை மன்னிக்க தவறிவிட்டோம்.
Matthew 6 verse 15.
மத்தேயு 6வது அதிகாரம் 15வது.
If you don't forgive others, your heavenly father won't forgive you.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும்.
Then like the prophets of Baal, you can pray for 10 hours, Father, 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 there will be no answer from heaven.
பாகாலுடைய தீர்க்கதரிசிகளைப் போல பிதாவே 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 என்று சொல்லி நாம் அறைக்கோள் விடுத்தாலும் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் வராது.
Jesus said if you come to pray and you know your brother has got something against you, you hurt him.
நாம் இயேசு கிறிஸ்துவானது சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்க வரும்போது உன்னுடைய சகோதரனுக்கு உன்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை உண்டு என்று சொல்லி நீ கண்டால்.
Matthew 5:23.
மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம்.
That you hurt your brother by getting angry with him.
அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் நீ பலிப்பினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று.
He's got something against you because you hurt him with your words.
அவன் உன்னிடத்தில் ஏதோ ஒரு குறைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் உன் வார்த்தையால் ஒருவேளை அவனை காயப்படுத்தி
விட்டாய். That's written in the previous verse. You called him some bad word or something.
அதற்கு முந்தைய வசனத்தில் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன்.
So you hurt him and then you come to pray.
ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லி அதற்கு பின்பாக ஜெபிக்க
வேண்டும்.
அந்த 24வது வசனத்தில் சொல்கிறார், உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி. அதற்கு பிற்பாடு நாம் வந்து பிதாவே பிதாவே என்று சொல்லி அழைக்கும் போது நம்முடைய பிதா நமக்கு கேட்க
மாட்டார்.
என்ன என்று சொன்னால் எப்படி தொலைபேசியில அந்த ஒரு தொடர்பு இல்லையோ அது போல்.
You speak and speak and speak and speak, nobody is listening at the other end.
அப்படி தொடர்பு இல்லாமல் நாம் பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த மறுபுறத்தில் யாரும் நம்மை கேட்க.
A lot of prayer is like that.
நம்முடைய தேவன் அது ஜெபத்தை கேட்கக்கூடிய
the connection is gone but we are praying.
நாம் ஏறெடுக்கக்கூடிய அநேக ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கிறது. நாம் ஒருவேளை அந்த தொடர்புகளை விட்டு விட்டு ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம்.
You know, Jesus accomplished so many things on earth because he prayed.
இயேசு கிறிஸ்துவனார் அநேக காரியங்களை பூமியில் செய்தார். ஏனென்று சொன்னால் அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார்.
He was teaching us how to pray.
அவர் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்.
Let's learn that lesson.
நாம் அந்த காரியத்தை கற்றுக்கொள்வோம்.
Make sure the connection between you and God is always clear.
நமக்கும் நம்முடைய பிதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பானது எப்பொழுதும் நேர்த்தியாக இருப்பதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிகவும் எளிதான காரியம்.
If we confess our sins, he's faithful to cleanse it.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் அதை அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Humble yourself and ask forgiveness from somebody you hurt.
நாம் யாரையாவது காயப்படுத்தி இருப்போம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்கலாம்.
Humble yourself and forgive that person who hurt you.
நம்மை தாழ்த்தி நம்மை காயப்படுத்தினவர்களை நாம் மன்னிக்க.
Because God has forgiven us so much.
என்ன என்று சொன்னால் தேவன் நம்மை எத்தனையோ காரியங்களில் மன்னித்திருக்கிறார்.
What a wonderful thing it is to have an open phone connection to God all the time.
எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் நம்முடைய பிதாவோடு கூட எப்பொழுதும் நமக்கு நேர்த்தியான தொடர்பு இருப்பது.
You know, imagine if you could have an open phone connection with the Sheikh of this emirate.
நம்முடைய இந்த ஷேக்கோடு கூட நமக்கு ஒரு ஓபனான ஒரு டெலிபோன் லைன் இருக்கும் என்று சொன்னால்.
Anytime you call him, he hears. What is your problem? I'll solve it.
நாம் எப்பொழுது கூப்பிட்டாலும் நம்முடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி கேட்டு நமக்கு பதில் கொடுக்க அவர் தயாராக இருந்தால்.
This is even better than that.
அதை காட்டிலும் இது மிகவும் நேர்த்தியான ஒரு காரியம்.
That you have an open phone connection with the ruler of this universe.
இந்த சர்வ உலகத்தின் ஒரு அதிபதியோடு கூட நமக்கு ஒரு நேரான தொடர்பு இருக்கும் என்று சொன்னால்.
Let's believe that.
நாம் அதை விசுவாசிப்போம்.
Many of your problems will be solved.
நம்மில் காணப்படக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
please help us to make use of our privilege in Jesus Christ our Lord.
இயேசு கிறிஸ்துவனால் எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவும்.
We have missed so much.
நாங்கள் அவைகள் அனைத்தையும் இதுவரையிலும் நாங்கள் தொலைத்து
விட்டோம். We don't want to miss anymore.
இனிமேலும் நாங்கள் அதை தொலைக்க நாங்கள் விரும்பவில்லை.
Pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.